கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 7-ம் அதிகாரத்திலிருந்து 8-ம் அதிகாரம் 3 வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியை குறித்து நாம் விசேஷமாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 8-ம் அதிகாரம் 2-ம் வசனத்திலே அந்த சகோதரி குறித்து சொல்லும் போது 7 பிசாசுகள் நீங்கின மகதிலே நாள் என்னப்பட்ட மரியாள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போது அந்த சகோதரி இருப்பது இயேசுவோடு, இயேசுவின் சீஷர்களோடு. ஆண்டவர் போகின்ற பணி பயணத்தில் ஊழியத்தின் பாதையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களை குறித்து சொல்லப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வித்தியாசத்தை காட்டுவதற்காக 7 பிசாசுகள் நீங்கின மகதலே நாள் என்னப்பட்ட மரியாள். அநேக நேரங்களில் நம்முடைய பழைய வாழ்க்கையை குறித்து யாராக்கிலும் பேசும்போது நாம் அதை விரும்ப மாட்டோம். இன்று நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோமே, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகின்றவர்கள். கர்த்தருக்காக எதையாகலும் நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்கின்றோம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்து இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கின்றோம். ஆனால் நம்மை பார்த்து யாராக்கிலும் உன்னிடத்திலே பிசாசு இருக்கிறது என்று சொன்னால் நம்மள் ஒருவருமே அதை ஏற்று கொள்ள மாட்டோம். காரணம் என்னவென்றால், நாம் மன்னிப்பை பெற்றவர்கள், அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். எனவே நம்மிடத்திலே பிசாசு இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். இந்த மக்கத்தில் நாம் மரியாள் மூலமாக நாம் சில சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சகோதரி தவறாய் சித்தரிக்கப்பட்ட ஒரு சகோதரி. இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த சகோதரியை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 சம்பவத்தோடு இணைத்து சொல்லுகின்றார்கள். அது சரி என்றோ தவறு என்றோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று நன்றாய் தெரிகிறது, வேதம் இந்த சகோதரியை அவ்விதமாக சித்தரிக்காவிட்டாலும் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற அந்த 2 சம்பவங்களையும் இந்த சகோதரியோடு இணைத்து சொல்லுகின்றார்கள். அந்த 2 சம்பவங்களையும் நாம் பார்க்கும்போது அது நல்ல சம்பவமாகவோ ஏற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு சம்பவமாகவோ இல்லை. ஒன்று குஷ்டரோகியாய் காணப்பட்ட ஒரு சிமியோனுடைய இல்லத்திலே ஆண்டவர் காணப்படுகிறார். அப்போது ஒரு பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவியாகிய ஸ்திரீ என்று வேதத்திலே பார்க்கும்போது அது ஒரு விபச்சார சந்ததி குறிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. அது இன்னும் பார்க்கும்போது மக்கதலேனா மரியாள், அவளுடைய பெயர் மரியாள், மேக்தலா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலிருந்து அவர்கள் வந்தபடியால் இந்த மக்கதலேனா என்கிற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மேக்தலா என்று சொல்லப்படுகிற இடம் சரித்திரத்திலே பார்க்கும்போது பாம்பேல ரெட் லைட் ஏரியா என்று சொல்லுகிற பகுதியை போன்ற ஒரு பகுதி. அது ஒரு விபச்சார இடம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த சகோதரியை குறித்து சொல்லும் போதெல்லாம் விபச்சாரத்தையும் இணைத்து அந்த சகோதரியை சொல்லுகின்றார்கள், சித்தரிக்கின்றார்கள். எனவே நான் படித்த வரையிலும் வேதத்தை வாசித்த வரையிலும் எனக்கு தெரிந்த வரையிலும் ஒன்று நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட ஒரு சகோதரி அது உண்மை. ஆனால் இந்த பாவியான ஸ்திரீயோடு இந்த சகோதரியை ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுகிறது. அது வேத ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒரு பாவியான ஸ்திரீயோடு இந்த மக்கதலேனா மரியாள் என்ன செய்யப்படுகிறார் என்றால், அவர்கள் அவர்கள் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இன்னும் பாருங்கள், யோவான் 8:4-5 வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவரிடத்திலே பரிசேயர் வேதபாரகர் ஒரு ஸ்திரீயை கையும் மழியுமாக விபச்சாரத்திலே பிடித்தவளாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். நிறுத்திவிட்டு சொல்லுகின்றார்கள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போதுதான் ஆண்டவர் குனிந்து தரையில எழுதுவர். எழுதுவிட்டு ஆண்டவர் அவர்களோடு பேசும்போது சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இந்த ஸ்திரீயை கல்லறிய கடவன் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கும் போது மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக ஒருவர் கூட அந்த இடத்துல இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். மறுபடி ஆண்டவர் தலையை நிமிர்த்தி அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகின்றார், சகோதரியே, ஒருவனும் உன்னை குற்றப்படுத்தவில்லையா? அவள் இல்லை என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்லுவார், நானும் உன்னை குற்றவாளியாக இருக்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த சம்பவத்தையும் இந்த சகோதரியோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள். எனவே தவறாய் சித்தரிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவளுடைய இடத்தை வைத்துக் கொண்டு இவள் ஒரு விபச்சாரி, ரெண்டு சம்பவத்தை வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இவள் ஒரு விபச்சாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சகோதரி மகத்தையெல்லாம் அறியாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களோ நானோ செய்யாத காரியங்களை யாரேனும் சொல்லுவார்களேயானால் எவ்வளவு வேதனைப்படுவோம் இல்லையா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். மகத்தில் நாம் அறியாளை அவிதமாகத்தான் சித்தரித்தார்கள். மக்கத்திலான மரியாள் ஆண்டவரோடு ஊழியத்திலே காணப்பட்ட போதிலும் அவளை குறித்து சொல்லும் போது விபச்சாரம், பாவம் இவைகளுக்கு ஒப்பிட்டு, பிசாசுகளுக்கு ஒப்பிட்டு அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அழகாக சொல்லுகின்றது, 7 பிசாசுகள் நீங்க பட்ட ஒரு சகோதரி தான் இந்த மக்கத்திலான மரியாள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இங்கு காணப்படுகிறேன், என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன், என்னில் பிசாசு இருக்கிறது என்று யாராக்கிலும் சொன்னால் ஒப்புக்கொள்ளுவேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சகோதரி குறித்து சொல்லும் போது என்ன அடக்காக சொல்லப்பட்டிருக்கு? 7 பிசாசுகள் நீங்கின சகோதரி. இந்த சகோதரி இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக நிச்சயமாக விளங்க வேண்டும். என்ன பார்க்கிறோம் பாருங்க, பிசாசு பிடித்தவர்களின் நிலை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன அருமையாக சொல்லப்படுகிறது பாருங்க, ஒருவன் பிசாசு பிடித்தவனானால், லூக்கா 8 நாம் அதை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனிடத்தில் பிசாசு இருக்குமே ஆனால் அவன் வஸ்திரம் தரியாதவன், வீட்டிலே தங்காதவன், பிரேத கல்லறைகளிலே தங்கி இருக்கிறவன், இயேசுவை கண்டுபோது கூக்குரல் இடுகிறவன், ஆண்டவரிடத்திலே வந்து நீர் இயேசுதான், நீர் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் உமக்கும் எனக்கும் என்ன, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை என்னுடைய வழியிலே விட்டுவிடுமே, ஏன் நீர் என்னை தடுக்க வேண்டும் என்று கேட்கிற ஒரு சுபாவம் இன்னும் பாருங்கள் வெகு காலமாய் அவனை அசுத்தாவி பிடித்து இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுப்பட்டு அவனை வைத்திருக்க முடியவில்லை, அவ்வளவு ஒரு பலசாலியாக காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை அந்த சகோதரனிடத்திலே காணப்பட்டது. அந்த சகோதரன் கிறிஸ்துவை கண்டபோது அவன் அதை உணர்ந்து கொண்டு சொல்லுகின்றான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன. இன்றைய கிறிஸ்தவருடைய நிலைமையிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சில காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது என்று எனக்கு தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காவிட்டால் என்ன? ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் விலகிரும், என்னுடைய மனம் போல நான் செய்துவிட்டு வரட்டும், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் நான் நீர் சொல்லுவதற்கு கேட்க மாட்டேன். சொல்லவில்லையா? ஒருவேளை சொல்லாவிட்டாலும் நீங்கள் செய்யவில்லையா? அநேக நேரங்களிலே கிறிஸ்தவன் என்கிற சாட்சியின் பெயருக்கு அவதூறு விளைவிக்கும்படியாக நான் இன்றைக்கு செயல்படும் போது இந்த சகோதரன் சொல்லுவதைப் போல, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, இது என்னுடைய பிசினஸ், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, இதனுடைய சொந்த காரியம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, இது எங்களுக்குள் இருக்கின்ற வழக்கு, இது எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் காணப்படுகின்ற வைராக்கியம், ஆண்டவரே இதற்கும் உமக்கும் என்ன. ஆனா அவன் பிசாசு பிடிச்சவன், நம்ம யாரு? இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். இதைத்தான் பரிசேயர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களை பார்த்து யாராக்கிலும் உன்னிடத்திலே பாவம் இருக்கிறது என்று சொன்னால் கோபம் வந்து விடுகிறது. இன்று பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நம்மை பார்த்து யாராக்கிலும் சொன்னால், ஒரு தடவை தானே ஏன் சொன்னேன், ஆபிரகாம் போய் சொல்லலையா, ஒரு தடவை தானே ஏன் செய்தேன், தாவீது பாவம் செய்யவில்லையா, ஒரு தடவை தானே ஏன் செய்தேன், என்ன அதுல பெரிய காரியம், ஏன் அந்த நேரத்தில் நான் பிசாசு கடிமை என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளுவோமா?
இதுதான் பிசாசு பிடித்தருடைய நிலை. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்வது தவறு என்று எனக்கு தெரியும், ஆயினும் ஐ எம் கோயிங் டு டூ இட்.
இந்த சகோதரன் அதைத்தான் கேட்டான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, நீங்க பேசாம போக வேண்டியதானே, ஏன்னா நான் இருப்பது கல்லறை தோட்டத்தில் இருக்கிறேன், கல்லறை தோட்டத்தை தொடுகிறவன் 7 நாள் மட்டும் அவன் சுத்திகரிப்பு தீரத்தக்கதாக விலகி இருக்க வேண்டுமே, ஏனையா உமக்கும் எனக்கும் என்ன?
இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை கரத்திலே வைத்து வாசித்துக் கொண்டு பொய் சொல்லாதே என்று சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நாம் பொய்யை தாராளமாக விரித்து வைத்துக் கொண்டு திருடுகிறவனோடு ஒப்பிட்டு நான் பொய்யன் தானே, அவனை போல திருடன் இல்லையே என்று சொல்லி ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பிசாசு பிடித்தவருடைய நிலைமை அது.
இன்னும் பாருங்கள், பிசாசு பிடித்தவருடைய நிலைமை Mark 9
நாம் பார்க்கிறோம். இது இந்த கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏசு சுவாமி சொன்னாங்க, பரிசேய சதுசேயர் பார்த்து சொன்னாங்க, நீங்க கேட்டோம் ஆது இருக்குது, ஆனா என்ன செய்யல, நீங்க கேட்கல, கண் இருக்குது காணல, இருதயம் இருக்கிறது உணரல. அன்றைய பரிசேயர்களுக்கு சொன்னார் ஆண்டவர், நீங்கள் காதார கேட்டும் கேளாமலும் கண்ணார கண்டும் காணாமலும் மனசார நீங்க அதை ஏற்றுக்கொண்டு உணராமலும் இருக்கிற ஒரு சந்ததி என்று சொல்லுகிறார்.
ஒரு பிசாசுடைய நிலைமை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த பிசாசு எப்படிப்பட்டதா, ஊமையும் செவிடுமான ஆவி. நமக்குள்ளாலே பேசிக்கிடுவோமே, நம்மளுக்கு பிசாசு இல்லை ஆனால் இருக்கிறதா என்று ஒன்று நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு அநியாயம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்க இருக்கிற யாராவது நினைப்பீங்களா, யாப்பா இந்த வம்பு நம்ப போய் மாட்டணும்னு நினைப்பீங்களா, நல்லதை சொல்லுவீங்களா, எது சரியோ அதை சரி என்று சொல்லுவீர்களா, கேட்காதது போல போவீங்களா, சத்தியத்தை கேட்கும்போது எத்தனை முறை என்னோடு கர்த்தர் பேசுகிறாரே ஆயினும் நான் ஊமையனாக இருக்கிறேனே, கர்த்தர் எத்தனை நன்மைகள் என்ற வாழ்க்கையை செய்கிறார் ஊமையனாக இருக்கிறேனே, எத்தனை காரியங்களை கர்த்தரோடு கூட பேசுகிறார் ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டு விடுகிறவனாக இருக்கிறேனே, என்னில்
பிசாசு இல்லையா?
அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் உணர வேண்டிய ஒரு காலம் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி என்று சொல்லுகின்றார். இது பிசாசின் ஒரு தந்திரமான ஒரு காரியம். நமக்கு என்னையா, இதத்தாயா லேவியன் செய்தான், இதோ ஒரு சமாரியன், இதோ வந்த ஒரு யூதன் அடிபட்டு கள்ளர் கைகளிலே அடிபட்டு அவன் இரத்தத்தோடு காணப்படும் போது லேவியன் சொன்னதென்னையா, இது எனக்கென்னையா வேலை, நான் பாட வேண்டும். ஆசாரியன் சொன்னதென்ன, இதற்கு எனக்கென்னையா வேலை, நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்.
எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டுட்டு கேட்காதது போல போகிறோம் இல்லையா, பார்த்துட்டு பார்க்காதது போல போகிறோம் இல்லையா? இது ஒரு பிசாசின் தந்திரமான ஒரு ஆவி. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா, வேத புஸ்தகத்திலேயே சுவாமி இதை சொல்லுவாங்க, Matthew 13 சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாருன்னா, கவனிச்சிடுங்க, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, கண்களினால் காணாமல் காதுகளினால், தைரியமா சொல்லுங்க, இது உங்களை சொல்லல, இது யார சொல்லுது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டாங்கல்ல, அவங்கள பரிசேன்னு சொல்லுவோம், சத்து அவங்கள சொல்லுது, கவலையே படாதுங்க, நீங்க கண்களினால் காணாதவங்களா, நீங்க காதுகளினால் கேட்காதவங்களா, இருதயத்தினால் உணர்ந்து பாருங்க. நம்ம செய்தத திருப்பி சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், கிறிஸ்டியன்ஸ் எப்போதுமே ரொம்ப ஹம்பிள் இல்லையா, புரியுதா,
கண்களினால் காண்கிறோம், அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி சொல்ல மாட்டோம், நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஆண்டவரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், காண்கிறேன்னு சொல்றவன் யாரு, குருடேன்ட்டார். அதனாலதான் நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்க, தெரியுது. பாருங்க, கண்களினால் காணாமல், காதுகளினால் கேளாமல், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமல், கவனிச்சிடுங்க, மனம் திரும்பாமல். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், மத்திய 13 அதிகாரத்தில் 18-19 ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது யார் வர, அது யாருமா, அது தேவ தூதனா, பொல்லாங்கன் என்றால் யாரு, சாத்தான். எத்தனை முறை என்னிடத்திலிருந்து இந்த வசனங்களை அவன் எடுத்துவிட்டு போய்விடுகிறான், காரணம் என்ன, உணர மனமில்லை, உணர்ந்தால் மனம் திரும்ப மனமில்லை. ஆனால் நான் யார், கிறிஸ்துவோடு வாழ்கின்றவன். எத்தனை பிசாசுகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இது. அநேகம் நினைக்கிறோம் நாம் இயேசுவின் ரத்தம் என்கிற மந்திரத்தினால் வாழ்ந்து விடலாம் என்று. இல்ல ஐயா, நீங்களும் நானும் உணரத்தக்கதான சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது உணர வேண்டும், உணர்வதோடு விட்டுவிடக் கூடாது, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எத்தனை முறை கர்த்தனமோடு கூட பேசுகிறார், ஆனா யாராவது உன்னிடத்துல பிசாசு இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது பாருங்க. ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் ஐயா, என்னிடத்தில் பிசாசா, ஐயா விழுகின்ற விதைகள் எல்லாம் பலன் கொடுக்கிறதா, அது போகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய தந்திரம் அது, அவன் வந்து அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறான். இன்னொரு காரியங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பிசாசின் தந்திரத்தை குறித்து. ஆண்டவர் சொல்றார், ஐயா 21 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு வல்லமையாய் ஒரு சுவிசேஷகன் இருந்து உங்களை பார்த்து கிறிஸ்து இங்க வரப்போகிறார் சொன்னா ஓடி போகிறோமே ஐயா, நான் உங்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் போகிறோமே, கிறிஸ்தவர்கள் ஓடோடுகிறார்களே ஐயா. இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே சொல்லப்படுகிற அருமையான துண்டு பிரதிகளோ வால்போஸ்டரோ பார்க்கும் போது பிள்ளை சூன்யம், இவைத்தானே சொல்லப்பட்டிருக்கின்றது, கடன் பிரச்சனை, இதைத்தானே சொல்லி வா என்று சொல்லி கூட்டங்களுக்கு அழைக்கின்ற ஒரு காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க கிறிஸ்து அங்க கிறிஸ்து என்று சொன்னா நீ கேட்காதப்பான்னு சொல்லிட்டு என்ன அருமையாக சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள். இந்த ரெண்டு கேட்டகரியும் ஆண்டவர் சொல்லும் போது பிசாசின் தந்திரத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் எத்தனை பேரையா பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அறிந்தோ அறியாமலோ எத்தனை பேர் பின்பற்றுகிறோம், எத்தனை பேர் அவர்களுடைய கூட்டங்களிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பங்குகள் வாங்குகிறீர்கள், ஸ்டாக் மார்க்கெட், கள்ள கிறிஸ்துகள். சமீபத்தில் ஒரு மிஷனரி இயக்கத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நான் அமெரிக்க தேசத்துக்கு வருவதற்கு முன்பு மிஷினரி இயக்கம் என்றால் அவ்வளவு உயிர் பிரச்சனையோடு காணப்பட்டேன், மிஷினரினா அவ்வளவு இதோட காணப்பட்டேன். ஒரு மிஷினரி இயக்கத்தில் இப்போ ஒரு காரியத்தை செய்யறாங்க ஐயா, உங்க பிள்ளைகளுக்காக 3 ஜெபிப்பாங்களாம், 5,000 நீங்க கொடுத்தா போதுமா, சந்தோஷமா இருக்குத, கண்டிப்பா பதில் சொல்லணும், கண்டிப்பாக பதில் சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்காக 3 ஜபிக்கிற ஒரு மிஷினரி இயக்கம், ஆப்டர் ஆல் 5,000 $100 கூட கிடையாது. Are you happy? அருமையான தேவ பிள்ளைகளே, கள்ள கிறிஸ்துக்கள் எது வழி வராங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் எது வழி வராங்க, என்ன ரெண்டு கொம்பையும் வச்சுட்டா வராங்க, இல்ல ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்களாக வருகின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு பிசாசுகள் பிடித்திருக்கிற மனிதர்களை இன்றைக்கு பின் செல்லுகிற நீங்களும் நானும் பிசாசுக்கு கட்பட்டவங்க இல்லையங்க ஐயா, கொஞ்சம் யோசிங்களேன். பக்கத்தெல்லாம் நான் மரியாதத்தில் பிசாசுகள் நீங்கினது, உங்களிடத்துல என்னிடத்துல எவ்வளவு பிசாசு இருக்குதுன்னு பார்த்துடுங்களேன், யோசிங்க. இங்க இருக்கிற கிறிஸ்தவங்க யாராவது பொய் பேசுறது பிசாசுன்னு கிரியேன்னு ஏத்துக்கொள்ளுவீங்களா, அப்ப பிசாசு உங்கள்ட்ட இருக்கா, இல்ல, புரியுதா உங்களுக்கு, பிசாசு இல்ல ஆனா என்ன செய்யறோம்,
போய் பேசுறோம். எவ்வளவு ஒரு 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 நம்முடைய இந்த கிறிஸ்டியன்ஸை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிசாசுன்றது கிடையாது, ஆனா அவனுடைய ஊழியத்தை செய்யறோம். சரியா இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு நாளாகவும் 18 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, தேவனுக்கு முன்பதாக ஒரு பொல்லாத ஆவி வந்து நின்றதாம். அந்த ஆவி சொன்னதாம், நான் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வாயிலும் பொய்யான ஆவியாக இருப்பேன், அவர்கள் பொய் போதனை செய்யும்படியாக நான் அவர்களுக்கு போதிப்பேன். பொய்யான போதனை. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. என் போன்ற ஊழியக்காரர்கள் என்று உங்களுக்கு சொல்லுவது என்ன, சிலுவை எல்லாமே கிடையாது, தொடுவதெல்லாம் பொன். ஐயா பக்கத்து நிலத்தில் நல்லா உரம் போடுறான், களை பறிக்கிறான், அவன் ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இருக்கிறது கிறிஸ்தவனுடைய ஒரு நிலம், எதுவுமே பண்ண மாட்டான், களை பிடிச்சு கிடக்குது. ஆனா எதை எதிர்பார்ப்பான், எந்த பலன், எந்த விளைச்சல், அவனை காட்டிலும் நிறைய விளைச்சல் வரணும். சாட்சின்னு சொல்லுவான், என்ன சொல்லுவாங்க, நான் கலங்கு விடுங்கல்ல, உரம் போடல, அப்ப நீ திருடன் இல்லையா? அதை யாராவது யோசிக்கிறோமா? நான் வேலை செய்யக்கூடாது, என் பிள்ளை படிக்க கூடாது. விளங்குச்சுதா? மிக அருமையாக வேதத்தை நீங்கள் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொய்யான காரியங்களை இன்னைக்கு திருச்சபையில் செய்கின்றோம் நாம். இன்னைக்கு நான் வந்து நின்று சொல்லுகிறேன்னு வச்சுட்டீங்களேன், என்ன சொல்றேன்னா, என்னுடைய நிலத்துல பெரிய விளைச்சல், நான் இங்க இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், அங்க பாருங்க பெரிய விளைச்சல். பக்கத்தில் இருக்கிற ஒரு அபிசுவாசி அவனுடைய நிலத்துல நல்லா பாடுபட்டான், உரம் போட்டான், இல்ல இந்த தேவன் அநீதியின் தேவனா? அவர் பட்சபாதம் உள்ளவரா? பொய் பேசுகின்ற ஒரு ஆவி என்னிடத்தில் இருக்குமேயானால், பொய்யை விரும்புகின்றவனாக நான் இருப்பேனேயானால், ஏன் என்னில் பிசாசு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மனமில்லை. ஒரு பகட்டான கிறிஸ்தவ வாழ்வு வேண்டாம். நீங்களும் நானும் அதிலிருந்து விடுதலை பெறிய வேண்டும். எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், 2 தெசலோனிக்கேயர் 2 சொல்லுவார், இதை நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் என்ன செய்யறாராம், எல்லாரும் என்னை சத்தியத்தை யாருமே விரும்புறதில்லை. எங்க பிசாசிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கடன்லிருந்து விடுதலை, அதெல்லாம் தான் இன்னைக்கு விரும்புகிறோம் நம்ம. இயேசு நாமத்தில் நான் கடன் வாங்குவேன், ஆண்டவர் கடன் தீர்ப்பார். எனக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, நான் 300 ரூபாய் காணிக்க கொடுப்பேன், கர்த்தர் 30 லட்சம் கடனை அவர் தீர்த்து போடுவார். இதுதான் ஐயா சாட்சி. ஐயா நம்முடைய தேவன் அநீதியின் தேவனா? ஐயா நம்முடைய தேவன் வஞ்சிக்கிற கர்த்தரா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்படியாக பொய்யை நீ விரும்பி, பொய்யை நீ நாடி, பொய் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளோடு உன்னுடைய பங்கும் பாத்தியதையும் நீ வைத்திருக்கும் போது, தேவன் ஒரு நாள் இல்ல அவனிடத்தில் இருந்த நல்லாவியை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் பொல்லாத ஆவியை ஏவினது போல ஒரு நாளிலே தேவன் சொல்லுகிறார், இதோ மகனே உன்னுடைய ஒரு மெய்ப்பனாக நான் உனக்கு பின்னாக வந்து சத்தமிட்டும், என்னுடைய சத்தத்தை நீ கேளாதவாறு இதோ இந்த ஓநாய்கள் சொல்லுகின்ற காரியங்களை கேட்டு இதோ ஏமாந்து அவர்களுக்கு பின்னாக செல்லுகிறாயே, இதோ அவர்களை நீ நம்பும்படியான வஞ்சகத்தின் ஆவியை நான் உன்னிலே தந்து உன்னை அனுப்பிவிடுவேன். அப்புறம் வேதம் உங்களுக்கு புரியாது, கொடிய வஞ்சகர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். அந்த காலத்திற்கு முந்தி நாம் மனம் திரும்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கொடிய வஞ்சனை பார்த்துடுங்க. இந்த மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2 குறிப்பாக ஆண்டவர் செய்தாங்க. 1, பிசாசுகள் நீங்கினது, பாவத்திலிருந்து அவளுக்கு என்ன கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜங்ஷன்ல இருக்கணும்னு வச்சுட்டீங்களேன். ஒரு நாள் தான் நோய்பட்டு இருந்தேன், தேவன் என்ன விடுவித்தார், சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பாவத்தின் அடிமையில இருந்தேன், கர்த்தர் என்ன விடுவித்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா இது சாட்சி அல்ல, இதற்கு பிந்தி, இதற்கு பின் மரியாளுடைய வாழ்க்கையில நடைபெற்றது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடைபெறாவிட்டால் நீங்களும் நானும் பெயர் கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும் அலங்கார கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அல்ல அல்ல. எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு நாளில் பிசாசின் பிடியில் இருந்தேன், தேவனை விடுவித்தார். ஒரு நாளில் வியாதியின் கட்டுகளில் இருந்தேன், கர்த்தரை விடுவித்தார். ஒரு நாளில் கண்ணீரோடு இருந்தேன், கர்த்தரை விடுவித்தார். ஒரு நாளில் என்னுடைய வாழ்க்கையை குறித்து இதோ நான் போதும் ஆண்டவரே என்று கேட்டேன், கர்த்தர் எனக்கு நம்பிக்கையை தந்தார். அகோர பாவத்திலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகத்தில்னா மரியாளுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை ஒருபோதும் ஈஸியா எடுத்துக்கிடாதுங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாடம் உங்களுக்கு, எனக்கும் ஒரு பெரிய பாடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஸ்திரியால் அது செய்ய முடிந்தது என்றால், உங்களுக்கும் எனக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நான் செய்ய முடியாது என்று சொல்லுவோம். ஏனால் ஒரு நாளில் இந்த சகோதரி என்ன உங்களை நியாயந்தீர்ப்பாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிபனோடு ஒரு சகோதரி ஊழியத்தில் போக முடியாது. இயேசு கிறிஸ்து 30வது வயது, 31வது வயது, 32வது வயது, 33வது வயது அவருடைய காலங்களில் ஊழியத்திலே காணப்பட்ட சகோதரி மகதலேனாள் மரியாள். காரணம் என்ன? என்னை ஒரு நாளில் ஆண்டவர் என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார். என்னை ஒரு நாளில் என்னிடத்திலே காணப்பட்ட பிசாசுகளின் கட்டுகளிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை தந்தார். இதுதான் மகதலேனா மரியாளுடைய விடுதலை. எத்தனையோ பேருடைய சாட்சி இதோடு முடிந்துவிடும். எத்தனையோ பேருடைய கிறிஸ்தவ வாழ்வு இதோடு நின்றுவிடும். அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. ஐயா, என்னிடத்திலிருந்து பிசாசுகளை நீக்கின கர்த்தருக்கு நான் எதை செய்கிறேனோ அது சாட்சி. எல்லாரும் சாட்சி சொல்லும்போது பாஸ்டர் வந்து ரொம்ப சொல்லுவோம், நம்ம அப்பாவுக்கு எப்படி இருந்தேன், அம்மாவுக்கு எப்படி இருந்தேன், சகோதரர்களுக்கு இடத்துல எப்படி இருந்தேன், தேசத்துல எப்படி இருந்தேன், நாட்டில் எப்படி இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தரை விடுவித்தார். அல்லேலூயா. சபையாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஐயா, என்னையா கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, இதுதான் சாட்சியா? இல்ல, இதற்கு பின்பு நடைபெற்றது சாட்சி. கவனிப்போமா என்ன பார்க்கிறோம் பாருங்க. முதலாவது இந்த சகோதரனுடைய வாழ்க்கை, அவள் பிசாசுகள் நீங்கப்பட்டவள், பாவத்திலிருந்து விடுதலை ஆனவள். அவளுடைய பங்கு, அவளுடைய கூட்டுறவு, அவளுடைய ஊழியம், அவளுடைய இருப்பிடம், அவள் செலவு செய்த நேரங்கள் இயேசுவோடு, இயேசுவின் சீடர்களோடு, அவர்களோடு ஊழியம் செய்த ஸ்திரீகளோடு அவள் காணப்பட்டாள். சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நல்லாமலும், துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்புறம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில். ஐயா, அந்த வசனத்தை கரெக்டா பாருங்க. காலையும் இரவும் இல்லையா? ஓ, அப்படியா? இரவும் பகலும் ரொம்ப கஷ்டம் இல்ல? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க முடியுமா? இந்த சகோதரியால முடிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, அவங்க இருந்தது 24 hours. அவங்களுடைய நேரம் இயேசுவோட இருந்தாங்க, இயேசுவின் சீடரோட இருந்தாங்க. இந்த சகோதரி வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு நினைக்காதுங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு பரிமள தைல் அவங்க அவங்களை சுகந்த வர்க்கம் விடக்கூடிய ஆவணங்கள் யாரிடத்துல இருந்துச்சு? மகதலேனா மரியாளத்துல இருந்துச்சு. அவங்க ஏதோ பாவட்டில இருந்தாங்க, ஒரு வழியும் இல்ல, அதனால இயேசுக்கு பின்னால போனாங்கன்னு நினைக்காதுங்க. ஒரே ஒரு காரணம், என்னை கர்த்தர் பாவத்திலிருந்து மன்னித்தார், என்னிடத்திலிருந்து பிசாசுகளை துரத்தினார். அவளுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருந்தது, சீஷரோடு இருந்தது. ஐயா, எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஓகே, நெக்ஸ்ட் டே என்னையா செய்யறோம்? முந்தின நாள் செய்தது தானே செய்யறோம்? அதே ரிலேஷன்ஷிப் தானே, அதே ஃபெலோஷிப் தானே, மாற்றம் இல்லையே. இந்த சகோதரிடத்துல பாருங்கள், ஆண்டவர் பிசாசை துரத்துவதற்கு முந்தி எங்க இருந்திருப்பார்கள்? ஒருவேளை கல்லறை தோட்டத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் வீட்டில் இருந்திருக்க முடியாது. காரணம் என்ன? பிசாசு பிடித்திருந்தவர்களை வீட்டில வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற்ற போதையா, தான் இயேசுவோடு இருந்தேன், இயேசுவின் சீஷரோடு இருந்தேன், ஊழியம் செய்த அவருடைய ஸ்திரீகளோடு நானும் காணப்பட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிய சாட்சி! இஸ் இட் ஈஸி? இன்னைக்கு இந்தியாவுக்கு போனா கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்னதெல்லாம் கொண்டு போகணும்ட்டு எவ்வளவு இதா யோசிக்கிறோம். இந்த அம்மாவுக்கு அந்த நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஸ்திரீ அவருடைய கடன்கள் முடிக்கத்தக்கதாக என்ன வசதி, இயேசுவானவர் சென்ற வீதிகள், அவர் சென்ற கிராமங்கள், அவர் சென்ற பட்டணங்கள், ஐயா 8 டம்ளர் தண்ணி குடிக்கணுமே இவங்க எத்தனை டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, 8 மணி நேரம் தூங்கணுமே இவங்க எத்தனை நேரம் தூங்கி இருப்பாங்க. ஸ்திரீகளாக அன்று ஊழியம் செய்வது மிகப்பெரிய கடினம், என யாருமே ஸ்திரீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவங்க இயேசுவோட இருந்தாங்களாம், இயேசுவின் சீஷரோட இருந்தாங்களாம், ஊழியம் செய்த ஸ்திரீகளோட அவங்க காணப்பட்டாங்களாம். அடுத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமான காரியம், யாருமே நம்ம விரும்ப மாட்டோம் என்னன்னா, அவங்க அடுத்து இயேசு அற்புதம் செய்கிறது விரும்புவீங்களா? இயேசுவானவர் மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடக்கும்போது என்னோட நடப்பதை விரும்புறீங்களா? உண்மையை சொல்லணும், அற்புதம் என்னையும் அற்புதம். கிறிஸ்தவங்க ஆயிடுச்சுல, பானையை கொண்டு கேஸ்ல வச்சா போதும், அரிசியே போட வேண்டாம், என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும். அதை விரும்புகிறோமா? இல்லை, நான் பாடுகள் அனுபவிக்கும் போது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எதையா விரும்புவோம்? ஓகே, மனசில் சொல்லியிருப்பீங்க ஏதாவது, எனக்கு தான் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த அம்மா யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, இயேசுவானவர் சிலுவையில் நிற்கிறாங்க, இயேசுவான சிலுவையில் இருக்காங்க, அப்படி சீடர்கள் எல்லாம் ஓடி போனாங்க. இன்னும் ஒரு வசனம் சொல்லுது என்னது, மார்க் 14:50, எல்லாரும் அவரை விட்டு, இந்த ஸ்திரீயானவள் மக்கத்திலான மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட சேர்ந்து இயேசுவின் சிலுவையின் அருகிலே காணப்பட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு எனக்கு நன்மை செய்தபடியால் நான் முதலாவது அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், இரண்டாவது அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளியாக மாற வேண்டும், பாடுகளுக்கு பங்காளியாக மாற வேண்டும். நம்முடைய ஊர்களுக்கெல்லாம் வந்த மிஷினரிகள் எத்தனை கஷ்டங்கள் பட்டாங்க. அன்னைக்கு ஒரு பிரைவேட் பாத்ரூம் அவங்களுக்கு கிடையாது ஐயா, ஆனாலும் சந்தோஷமா அதிகாலையில் எழும்பி திருவிருந்து அவங்க ஆசரித்து விட்டு, ஒரு நாள் கூட நம்முடைய மிஷினரிகள் திருவிருந்து எடுக்காம ஊழியத்துக்காக சென்றது கிடையாது. இன்றைக்கு ஒரு சில திருச்சபைகள் அதை பின்பற்றுவதாக கேள்விப்படுகிறேன். ஆனால் அன்று சீஷர்கள் ஆனாலும் சரிதான், அன்று மிஷினரிகள் ஆனாலும் சரிதான், காலையில் எழும்பின உடனே ஐயா சீரியல் இருக்கா, மில்க் இருக்கா, இதெல்லாம் பார்க்கல ஐயா, என்ன செய்தாங்க, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இதை நினைவு கூர்ந்தார்கள், அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். போன இடங்களில் ராக்லன் ஐயரை பற்றி, ராக்லன் ஐயரை பற்றி சொல்லுவாங்க, அவர் ஒரு முறை சிவகாசி தெருவில் நின்று செய்தி கொண்டு கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார், மனித அசுத்தத்தை எடுத்து அவரை வீசி எறிந்தார்கள், தலையிலிருந்து கீழ் வரையிலும் மனிதனுடைய அசுத்தத்தால் நிறையப்பட்ட போதும் இயேசு நேசிக்கிறார் என்று அன்று அவர் சொன்னார். இதுதான் நம்முடைய ஊர்களுக்கு வந்த மிஷினரிகள். இந்த சகோதரி, இட் இஸ் நாட் ஈஸி, ஒரு மனிதன் என்னை நேசிக்கிறவன், என்னை நான் நேசிக்கிற ஒரு ஆள் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கொண்டிருப்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு சீடர்களும் இல்லை, ஓடி போனார்கள். ஆனால் மகதலை நாம் அறியாள், அவள் தன் தாயோ இயேசுவின் தாயோடு நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்றார்கள், கலங்கினார்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு உடையப்பட வேண்டும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உடைவுகள் ஏற்பட வேண்டும், அப்போதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பதை அறிந்து கொள்ளுவோம். என்ன அருமையாக சங்கீதக்காரன் சொல்லுவார், நமக்கு தெரிந்த சங்கீதம் தானே 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்னா என்ன சொல்ற பாருங்க, என்னோட இருக்கிறது யாரு, தேவன் தான் இருக்கிறார். யோப் அதை என்ன அழகா சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு அழகாக்க சொல்லுவார், இயேசு கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றனா, எத்தனை பேர் என்னை ஆயத்தமா இருக்கிறோம். இந்த சகோதரி சிலுவையின் அடிவாரத்தில் காணப்பட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்த சகோதரி இயேசுவானவர் மரித்த போது, இயேசுவானவர் மரித்த போது தூரத்தில் நின்ற சில ஸ்திரீகள் இந்த சகோதரி நின்றாங்க. பூமி அதிர்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, கல்லறைகள் திறக்கிறது, சிறைச்சியில இரண்டாக கிழிகிறது, நூற்றுக்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அவருடைய காலுடைய எலும்ப முறிப்பதற்கு வந்தார்கள், ஆனால் அவர் செத்து போனார் என்று அதை செய்யவில்லை. ஆனால் விலாவிலே ஒருவன் குத்துகிறான், ரத்தமும் ஜலமும் வடிந்து ஓடுகிறது. இந்த ஸ்திரீ அதற்கு சாட்சியாக நிற்கின்றார்கள். இந்த மகதலான மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த விழாவில் குத்தின போது ரத்தம் ஜலம் வடிந்து வந்ததை பார்த்தது யாரு? மகதலான மரியாள். பேதுரு பார்க்கல, பேரு தான் பெரியாள் திருச்சபையில். ஆனா இந்த காட்சிக்கு அவன் கொடுத்து வைக்கல. மகதலான மரியாள் பார்த்தாங்க, கண்மலையில் பிளந்தது அவங்க சாட்சி, குறைச்சலை கிழிஞ்சதுக்கு அவங்க சாட்சி, நிற்கிறாங்க இயேசு மறித்த போது இருக்கிறாங்க. இதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுவது நீங்களான நினைக்கிறது பெட் ஆஃப் ரோசஸ் நினைக்கவே கூடாதுங்க, இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது பாடுகளினோட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஒரு போதும் மறந்து போகாதுங்க. அப்புறம் கவனிங்க, இயேசுனு தானே மறித்துட்டாரு. மறித்த பிறகு சீசர்லாம் என்ன செய்தாங்க? கொஞ்சம் பேர் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க, கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கலான்னு பார்த்தாங்க, கொஞ்சம் பேர் சரி கவலையோட இனி வீட்டுக்கு போவோம்னு நினைச்சாங்க, கொஞ்சம் பேர் என்னடா இவர் நம்புறோமே, இவர் தான் நம்ம மீட்டு கொள்வார்னு இருந்தோமே எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அந்த மக்கத்திலன்னா மரியாள் இந்த துக்கத்துல இந்த துயரத்துல நம்பிக்கையற்ற நிலையில தனக்கு இருந்த கொஞ்சம் பொருட்கள், ஒருவேளை அவரை சுகந்த வர்க்கம் விடுவதற்கான ஒரு காரியம் அவளிடத்துல இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். தன்னுடைய பொருட்களால் ஊழியம் செய்த சகோதரிகளில் மகதலான மரியாள் ஒருத்தி தன்னுடைய பொருட்களால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். இப்ப இருக்கிறது கொஞ்சம்தான், அதையும் ஆண்டவருடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் எடுத்துக்கதாக அதை பார்க்கிறதுக்கு இயேசுவை எங்க கொண்டு வைக்கிறாங்க, எந்த கல்லறையில் வைக்கிறாங்க, அந்த இடத்தை பார்க்கிறதுக்காக அருமையாக இயேசுவன் கல்லறையில அந்த சுகந்த வர்க்கம் இடுவதற்கு அந்த மரித்தாண்டு பார்த்த சகோதரி ஆண்டவர் உயிரோடு எழும்பின அந்த நாளிலும் அவள் அவரை சுகந்த வர்க்கம் இடத்தக்கதாக அவள் கடந்து சென்றாள். சீஷர்கள் மறைவிடத்தில் இருக்கின்றார்கள், அநேகர் மீன்பிடிக்க போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அநேகர் துக்கத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சகோதரியோ ஆண்டவருடைய துயரத்தில் பங்கு பெறும்படியாக அவர்கள் காணப்பட்டார்கள். உண்மையான தேவண்டி பிள்ளைகளே, இயேசுவின் சரித்திரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரால் முதல் தரிசனம் உயிரோடு எழும்பின பிறகு முதல் தரிசனம் பெறதுக்கு மகதலான மரியாதை விடவும் எத்தனையோ பேர்ல இருக்கலாம் என்று நாம் எண்ணி இருக்கலாம். பேதுருட கொடுத்திருக்கலாம், ஆயாரம் ஒப்படைச்சாங்க யோவானுக்கு, யோவானுக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம், தன்னை சிலுவையில் அறைந்தவனுக்கு காட்டி இருக்கலாம், இல்லங்க. ஒரு முதல் தரிசனம், முதல் தரிசனம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை கண்டவள் மகதலான மரியாள். அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த சகோதரனுடைய இந்த ஆசீர்வாதம் வேத புஸ்தகம் இருக்கின்ற காலம் முழுவதும் அது பிரசங்கிக்கப்படும். காரணம் என்னன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பேசும்போது மகதலான மரியாள ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா முதல் தரிசனம் யாருக்குதான்? இந்த சகோதரிக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம். வேத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், அதை ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளவுதான், வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் ஒரு 15 ஏக்கர். எங்க ஊரை பத்தி சொல்றேன், 15 ஏக்கர் ரப்பர், 10 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு பெரிய ஒரு பண்ணை வீடு, அங்கிறதுக்கு ஒரு வீடு, ஜாகுவர் காரு, இதெல்லாம் யார் வைக்கிற சுதந்திரம்? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தேவன் தர்றது என்ன? ஐயா மனைவிதான் சொல்ல வேண்டியிருக்கு. தேவன் கொடுக்கிறது என்னதுங்க? ஜெயந்த் சொல்லுவார் நினைச்சேன், அவரும் சொல்லல. புத்தியுள்ள மனைவியோ? காரணம் என்ன? ஆவதும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் அதை என்ன செய்யறாங்க? இடிச்சு போடுறாங்க. ஒண்ணு இனிமேல் நீங்க ட்ரை பண்ண முடியாது, முடிச்சிட்டு எல்லாம் அதையும் சொல்லிடுறேன், நீங்க ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு சுதந்திரம் போதும், ஒரு புத்தி இல்லாத மனைவியும் போதும்னு கேட்டு பாருங்க. ஒரு நாள் சந்தோஷமா கஞ்சி சாப்பிட மாட்டீங்க. ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இட்லி சாப்பிட மாட்டீங்க. இட்லியும் தந்துட்டு திட்டி தான் போவாங்க. நீங்க சாப்பிடவா எழுப்பி போகவான்னு இருப்பீங்க. அதை போல ஒரு துக்கிரமம் கிடையாது. கவனிங்க, தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோட எனக்கு கூட்ட மாட்டார். வேதனையை அவர் 15 ஏக்கர் ரப்பரையும் தந்துட்டு 10 ஏக்கர் இது தென்னையும் தந்து ஒரு பண்ண வீடு வீடு ஜாகுவர் காரையும் தந்துட்டு நம்மெல்லாம் நினைக்கிறது இதைத்தான் கர்த்தர் தருகிறாரு. இது தருகிறது பிதாக்கள். தேவன் அருள்வது புத்தியுள்ள மனைவி. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவர்கள் உண்டு, ஆனால் கர்த்தருக்காக இழந்தவர்கள் அதிகம். அதுல ஒண்ணுதான் மகத்தில் நான் மரியாள் பெற்றுக்கொண்டது என்னன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க ஆண்டவர். முதல் முதல் மகத்தில் நான் மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனார். கவனிச்சிடுங்க, தரிசனம் ஆன உடனே அவங்க சரி நான் தான் நம்பர் ஒன்னு நினைக்கலங்க, ஓடி போய் அடைஞ்சு கிடந்த சீஷர் இடத்துல போய் சொல்றாங்க, ஐயா இயேசு உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்ல அநேகர் இல்லை. கிறிஸ்தவன் சாட்சி சொல்ல வெட்கப்படுகிறான். கிறிஸ்தவன் மானம் பார்க்கிறான், ரோஷம் பார்க்கிறான். ஆனால் இந்த ஸ்திரீ ஓடோடி சென்று, அந்த அதிக இருட்டோட ஓடோடி சென்று சீச்சல்டத்தில் சென்று தான் கண்டது கர்த்த சொன்னதை சாட்சியாக அறிவித்தாள். பாருங்க, அதோட நிப்பாடல. நம்ம எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா முதல் தரிசனம் கிறிஸ்து கிடைச்சதுன்னு சொன்னா புக்கே பப்ளிஷ் பண்ணிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் எங்க போறாங்க, பரலோகத்துக்கு போறாங்க, பாதாளத்துக்கும் போறாங்களாம். போயிட்டு இங்க வந்து நம்மள்கிட்ட சொல்றாங்களா என்னன்னா பரலோகம் இப்படி இருக்குது, பாதாளம் இப்படி இருக்குதுன்ட்டு. இந்த அம்மாவுக்கு முதல் தரிசனம் ஆண்டவர் கொடுத்த, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நிறை கூடம் அலும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஐயா உண்மையாய் தரிசனம் பெற்ற பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், இதோ மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன், நான் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். தவறான தரிசனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு நாம. இயேசு கிறிஸ்து தவிர யாருமே பரலோகத்துக்கு ஏறணும் கிடையாது, இறங்கணும் கிடையாது. இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிட்டு வந்து அங்க உங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறீங்களா? ஐயா பாதாளத்துல போறாங்களாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து எங்க அப்பா எங்க இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு வர்றதுக்கு ஊழியனுக்கு காசு கொடுத்து அனுப்புறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ செய்யறாங்களா? அப்பா பரலோகத்துல இருக்காங்களா? ஏன்னா இவர் எங்கேயும் போறாரு, பரலோகத்துக்கும் போறாரு, பாதாளத்துக்கும் போறாரு. அதனால அப்பா எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு காணிக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ஐயா இந்த ஸ்திரீ தான் கண்ட தரிசனம் சீஷர்களுக்கு அறிவித்து விட்டு பேதுரு தலைமை தாங்கன ஒரு ஊழியத்துல இந்த அம்மாவும் உட்கார்ந்து ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு தாழ்மை. அப்போ சில 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன அருமையாக பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பொழிந்த போது அந்த இடத்துல 120 பேர்ல ஒருத்தியாக மகத்தில் நம்ம அறியால் காணப்பட்டாய். இந்த சகோதரியை குறித்து வேத புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், ஆதி திருச்சபையில இவங்க ஒரு அற்புதமான சாட்சி. ஊழியத்தில் பங்கு கொண்டாங்க, பாடல பங்கு கொண்டாங்க, அப்படி அடக்கத்தில் பங்கு கொண்டாங்க, உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டாங்க. அவர் மறுரூபமாகி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளில் பங்கு கொண்டாங்க, பரிசுத்தாவி பொழியப்பட்ட போது பங்கு கொண்டாங்க. ஆனா இன்றும் இயேசுவை ஒரு மூவியாக எடுப்பாங்கன்னா இந்த ஸ்திரீயை ஒரு பாவியாகிய ஸ்திரீயாகத்தான் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களை கொடுத்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதும் போது அவங்க விபச்சாரி என்றுதான் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட திருச்சபை அவர்களுக்கு புனித பட்டமும் கொடுத்திருக்கிறது. நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு மகதலான மரியாளை ஊழியத்தில் ஏற்றுக்கொண்டு அவளுக்குரிய மரியாதையை கொடுத்து ஆண்டவர் அந்த சகோதரியை நடத்தினது போல பாவி என்று ஒருவரையும் தள்ளி வைக்காதிருக்க. அது விபச்சாரம் ஆனாலோ எந்த பாவம் ஆனாலோ பிசாசுகள் பிடித்திருந்ததானாலோ இயேசு ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி நீரனை ஏற்றுக்கொண்ட நாள் முடியவில்லை, அன்றுதான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறேனா, என்னுடைய உறவு யாரோடு இருக்கின்றது, என்னுடைய எண்ணம் எல்லாம் எங்கு இருக்கின்றது, உங்களுடைய பாடுகளில் பங்கு கொள்ளுகிறேனா, உங்களுடைய உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறேனா, பரமேறி சென்ற போது சாட்சியா இருக்கிறேனா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த காரியங்களை மற்றவர்களுக்கு நான் சொல்லுகிறேனா, உன்னை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை முடிவு பரியந்தம் நீங்களை நானும் பின்பற்ற வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோமா? தமிழ் பாடல். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி ஜபித்து நாம் முடிக்கலாம். என் பாவம் தீர்ந்த நாளையே அன்போடு எண்ணி ஜீவிப்பேன், அந்நாளில் பெற்ற இவையே சந்தோஷமாய் கொண்டாடுவேன். இன்பநாள் இன்பநாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்பநாள் இன்பநாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், இம்மானுவேல் இப்பாவியை தம் சொந்தமாக்கி கொண்டன, சந்தேகம் நீக்கி மன்னிப்பை தந்தன்னை அன்பாய் சேர்த்தன. இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், என் உள்ளமே உன்மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவாய், ஆருயிர் தந்த நாதரை ஓர் காலும் வீட்டு நீங்கிடாய். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், ஆட்கொண்ட நாதாயந்தனை நாடோறும் தத்தம் செய்குவேன், பின்மோட்ச வீட்டில் பேரன்பை இன்னோசையாலே பாடுவேன். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள் இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, மகதில நான் மரியாதை போல நீர் எங்களை நேசித்தறையா, இன்னமும் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் பாவியாயிருந்த என்னை மனந்திரும்பும் அனுபவத்திலே கொண்டு வந்தவர் நீர் தகப்பனே. ஆனால் இன்று என்னுடைய ஐக்கியம், என்னுடைய நடத்தை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரே, அதுதான் சாட்சி என்பதை உணர்ந்து கொள்ள பலந்தார். உம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளில் பங்கு பெறுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, யாருமே விட்டு ஓடி போனாலும் நான் உம்மோடு கூட உம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் உம்மோடு இருக்கிறேனா தகப்பனே. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக மாறுவதனாலே, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வதனாலே நன்றி பலி செலுத்த எங்களுக்கு பலந்தாரும் தகப்பனே. எங்களிலே யாராகலும் உம்மை ஏற்றுக்கொண்டு விட்டு இன்று எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே பரியாசக்காரரோடு துன்மார்க்கரோடு பாவிகளோடு இருக்குமேயானால், ஆண்டவரே அவர்கள் செய்வது நாங்களும் சரி என்று சொல்லுவோமேயானால், ஆண்டவரே கண்டும் காணாமல் நாங்கள் இருப்போமேயானால், ஆண்டவரே நீ துக்கப்படுகிற ஒரு தேவன் தகப்பனே. எனக்காக ஜீவனை தந்தவரே, இன்று எனக்கு அந்த மனமாறுதலை தந்து யார் என்ன சொன்னாலும் என் இயேசுவோடு என் இயேசுவுக்காக முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்க எனக்கு அருள் தான். சத்தியத்தை கேட்ட ஒருவரையும் வெட்கப்படுத்தி விடாதபடி நாங்கள் அனைவரும் முடிவு மட்டும் கர்த்தரிலே நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தான். வாரம் முழுவதும் சேமமாக காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.